بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أيها الإخوة في الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. أنبركني سهود الرجلين، நாம் கடந்த இரண்டு அமர்வுகளில் திருக்குர்ஆன் துவக்கப்பட்ட அந்த வரலாற்றை பற்றியும் அது எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது என்பதை பற்றியும் அறிந்து வருகின்றோம். கடந்த இரண்டு அமர்வுகளில் திருக்குர்ஆன் துவக்கப்பட்ட அந்த மூன்று காலகட்டங்களை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் குர்ஆன் எவ்வாறு துவக்கப்பட்டது என்பதை பற்றியும், அடுத்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் அது எவ்வாறு துவக்கப்பட்டது என்பதை பற்றியும், அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் அந்த குர்ஆன் எவ்வாறு துவக்கப்பட்டது என்பதை பற்றியும் ஏற்கனவே நாம் தெரிந்திருக்கிறோம். இப்போது அதனுடைய தொடர்ச்சியாக மேலும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று ஆவலாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் கடைசியாக உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் அந்த திருக்குர்ஆன் துவக்கப்பட்டது என்ற விஷயத்தோடு இரண்டாவது அமர்வை நாம் முடித்திருந்தோம். அதில் நாம் சில தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொண்டிருந்தோம். அந்த தகவல்கள் என்ன தகவல்கள் என்று சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஏழு மொழிகளில் அருளப்பட்டிருந்த குர்ஆன் ஒரே மொழிக்கு, அதாவது ஏழு வெவ்வேறு வார்த்தைகளில், அரபி மொழியிலேயே ஏழு வெவ்வேறு வார்த்தைகளில் அருளப்பட்டிருந்த அந்த ஒட்டுமொத்த அல் குர்ஆனும் ஒரே ஒரு வார்த்தைக்கு மாற்றம் செய்யப்பட்டது. அதோடு உஸ்மான் அவர்கள் இன்னொரு வேலையும் செய்தார்கள். அது என்ன வேலை என்று சொன்னால், குர்ஆனுக்கு என்று ஒரு தனி எழுத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். குர்ஆனுடைய எழுத்து வடிவம், முஸ்ஹஃபினுடைய எழுத்து வடிவம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதற்காக ஒரு தனி எழுத்து வடிவத்தை உருவாக்கினார்கள். அவ்வாறு அந்த எழுத்து வடிவத்தை உருவாக்குகிற பொழுது அதற்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதாவது ரசூலுல்லாஹி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பீரியட்ல அவங்களுடைய காலத்தில் வந்து மூத்த பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் யாருமே அதை ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை, எதிர்க்கவில்லை, அப்படி எல்லாருமே ஏற்றுக்கொண்டார்கள். அன்று முதல் இன்று வரை அந்த ரஸ்முல் உஸ்மான் என்று சொல்லப்படக்கூடிய உஸ்மானிய எழுத்து வடிவத்தில் தான் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதற்காக ஒரு தனி எழுத்து வடிவத்தை உருவாக்கியிருக்கிறேன். நவீன காலம், இந்த வளர்ச்சி அடைந்த இந்த நவீன காலத்திலும் கூட அதற்காக தனியாக பயிற்சி பெற்ற எழுத்தர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் இருக்கிறார்கள், வடநாட்டில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் குறைவுதான். ஆனால் வடநாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஹத்தாத் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு. அரபியில அந்த குர்ஆனுடைய உஸ்மானுடைய அந்த எழுத்து வடிவத்தின் அடிப்படையில் குர்ஆனை எழுதக்கூடிய எழுத்தர்களுக்கு ஹத்தாத் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட எழுத்தர்கள் இன்றைக்கு நினைக்கிறாங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது கையால எழுதுறது, அந்த மாதிரி கம்ப்யூட்டர்லாம் நினைச்சது வடிவமைக்கிறது, டிசைன் பண்றது, கம்ப்யூட்டர்லயும் அந்த மாதிரிப்பட்ட எழுத்து வடிவத்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்குத்தான் ரஸ்முல் உஸ்மானி என்று சொல்லப்படுகிறது. அந்த ரஸ்முல் உஸ்மானி அடிப்படையில் இருக்கக்கூடிய குர்ஆனைத்தான் நாம் இன்றைக்கு வைத்து ஓதிக்கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் இந்த எழுத்து வடிவம் தான் தொடரும். இது வந்து உஸ்மான் அவர்கள் செய்த வேலை. அதற்கு பிறகு என்ன சில மாற்றங்கள் அதில் செய்யப்படுகிறது, குர்ஆனில் வந்து சில மாற்றங்கள் செய்யப்படுகிறது. அதை மெருகூட்டும் விதமாக, அதை மேம்படுத்தும் விதமாக சில மாற்றங்கள் காலத்தினுடைய அவசியம் கருதி, தேவை கருதி செய்யப்படுகிறது. அது என்ன அவசியம், என்ன மாற்றம் என்று சொன்னால், நாளுக்கு நாள் காலம் செல்ல செல்ல மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வந்தது, முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகமானது, வெவ்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அரபி மொழியில் அவர்களுக்கு சரியான புலமை கிடையாது, ஞானம் கிடையாது. அதனால் குர்ஆனை அவர்கள் ஓதுறதுல வந்து சிரமப்பட்டார்கள். அவர்களுக்கு குர்ஆனை வந்து சரியா ஓத தெரியல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் சரி, உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலும் சரி, அவருடைய காலத்தில் வந்து குர்ஆனுடைய எழுத்து வடிவம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், இன்றைக்கு நாம பாக்குறோமா இல்லையா, புள்ளிகள் இருக்கின்றன, மேல புள்ளி இருக்குது, கீழே புள்ளி இருக்குது, அது மாதிரி ஃபத்ஹ், கஸ்ர், லம்மு இதெல்லாம் இருக்கிறது. இந்த மாதிரிப்பட்ட எந்த குறியீடுகளும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சரி, உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலும் சரி, அந்த குர்ஆனுடைய எழுத்து வடிவத்தில் அந்த எழுத்தை புரிந்து கொள்வதற்கு வசதியாக எந்த விதமான புள்ளிகளும் கிடையாது, அதே மாதிரி குறியீடுகளும் கிடையாது. உயிர் குறியீடுன்னு சொல்றோமா இல்லையா, ஹரக்கத்துன்னு சொல்லுறோம். அதாவது ஃபத்ஹ், கஸ்ர், லம்மு என்று ஹரக்கத்துன்னு சொல்லப்படும். இந்த மாதிரிப்பட்ட எந்த உயிர் குறியீடுகளும் அதில் இடப்படவில்லை, கிடையாது. ஏன்னா அரபுகளை பொறுத்தவரையில் குர்ஆனுடைய மொழி என்பது அவங்களுடைய தாய்மொழியாக இருந்த காரணத்தினால குர்ஆனை புரிகிறதில் அவங்களுக்கு வந்து சங்கடம் இருக்கவில்லை, சிரமம் இருக்கவில்லை. அதாவது புள்ளிகள் இல்லாமலேயே, உயிர் குறியீடுகள் இல்லாமலேயே அதை புரிகிறது வந்து அவங்களுக்கு கஷ்டமா இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு வந்து இஸ்லாம் வளர்ச்சியடைந்த காலகட்டத்தில், அதாவது நாளுக்கு நாள் மக்களுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் இஸ்லாத்தின் பக்கம் வர தொடங்கியதற்கு பிறகு, அந்த குர்ஆனை வந்து புரிந்து கொள்றதுல அவங்களுக்கு மத்தியில், அதாவது படிக்கிறதுல வாசிக்கிறதுல வந்து சில சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டன. ஏன்னு சொன்னால், பல மொழிகளை, அதாவது யூதர்கள் பேசக்கூடிய ஹிப்ரு மொழியை தாய்மொழியாக கொண்டிருந்தவர்கள், பாரசீக மொழியை தாய்மொழியாக கொண்டிருந்தவர்கள், ரோமர்கள், இப்படிப்பட்ட பல நாட்டை சார்ந்தவர்களும் வந்து இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு அரபி மொழியில் இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை படிப்பதில் சிரமப்பட்டார்கள். ஏன்னா அது என்ன கிடையாது, புள்ளி இல்லை, வரி ஹரக்கத்துகள் கிடையாது, உயிர் குறியீடுகள் இல்லை, ரொம்ப சிரமப்பட்டாங்க, தப்பும் தோறமா ஓத ஆரம்பிச்சாங்க. இது வந்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலும் சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலத்திலும் சரி, ஒரு சில சஹாபாக்கள் சில அசௌகரியங்களை எப்படி உணர்ந்தார்களோ அதே போல அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹுடைய காலத்தில் வந்து சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, இதனுடைய அசௌகரியத்தை உணர்றாங்க. இந்த மாதிரி குர்ஆனை வந்து தப்புந்து வருமா ஓதுறாங்களே, இதை வந்து சரி செய்ய வேண்டுமே என்ற கவலையோடு அபுல் அஸ்வத் அத்துவலி, அபுல் அஸ்வத் அத்துவலி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மூத்த தாபிஈ அவர் வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறார். யார்கிட்ட, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறார். இந்த மாதிரி குர்ஆனில் வந்து புள்ளிகள் இல்லாமல் இருக்கின்றன, குறியீடுகள் இல்லாமல் இருக்கின்றன, அதனால அதில் வந்து புள்ளிகள் வைக்கலாமே, குறியீடுகள் வைக்கலாமே, வாசிக்கிறது ஈஸியாக இருக்குமே, அந்நிய மொழி பேசக்கூடியவர்கள்லாம் இன்றைக்கு இஸ்லாமை ஏற்று அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள், அவர்கள் குர்ஆனை வாசிப்பதற்கு ரொம்ப சிரமப்படுகிறார்கள் என்று சொன்ன பொழுது, அவர்கள் அந்த கருத்தை, அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அந்த பணியை செய்யக்கூடிய பொறுப்பை அவங்களிடத்தில் நிஜராக ஒப்படைக்கிறார். அப்ப அபுல் அசூத் துவலி என்று சொல்லப்படக்கூடிய மூத்த தாபிஈ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த பணியை செய்கிறார்கள். அவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த ஃபத்ஹை, கஸ்ர், லம் எல்லாம் வந்து ஃபத்ஹை மேலே இழுத்து வச்சிருப்பாங்க, கஸ்ர் வந்து கீழே இழுத்து விட்டுருப்பாங்க, லம்னா இப்படி வளைச்சி விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஆரம்பத்தில் இல்லை, ஆரம்பத்தில் வெறும் புள்ளியைத்தான் வச்சாங்க. ஃபத்ஹை, கஸ்ர், லம் என்பதற்கு அடையாள குறியீடுகளாக வெறும் புள்ளிகளைத்தான் வைத்திருந்தார்கள். அந்த புள்ளியை வச்சு அவங்க அடையாளம் பண்ணிக்கிட்டாங்க. அதற்கு பிறகு முதல்ல சில சிரமங்கள் ஏற்பட்டது என்ற காரணத்தினால, அதற்கு பிறகு வந்த காலகட்டங்களில் அல் ஹலீல் பின் அஹமது அல் ஃபராஹிதி, அல் ஹலீல் பின் அஹமது அல் ஃபராஹிதி என்று சொல்லப்படக்கூடியவர், இப்ப நாம குர்ஆன்ல வந்து எப்படிப்பட்ட குறியீடுகளை பார்த்துட்டு இருக்கிறோமோ அந்த குறியீடுகளை அவர் தான் உருவாக்கினார். அதாவது ஃபத்ஹ்னா மேல ஒரு நீட்டல் குறியீடு, கசர்னா எழுத்து கீழே வந்து ஒரு மீட்டல் குறியீடு, லம்மத்துன்னு அப்படி வளைச்சு போடுறது, அப்புறம் தண்ணின்னு சொன்னா ரெண்டு குறியீடு போடுறது. இந்த மாதிரிப்பட்ட ஸ்டைல் அன்னைக்கு நம்ம குரான்ல வச்சு படிச்சுட்டு இருக்கிறோமா இல்லையா? இந்த உயிர் குறியீடுகளை அதற்கு உயிர் தந்தவர், அந்த அடையாளங்களை குரான்ல கொண்டு வந்தவர் யார் என்று சொன்னால் அல் ஹலீல் பின் அஹமத் அல் ஃபராஹித் என்று சொல்லப்படக்கூடியவர் தான் நிஜராஜ் கொண்டு வருகிறார். இன்னும் சொல்ல போனா இந்த அரபி கிராமர் இருக்கு பாருங்க, இந்த அரபி கிராமர் வந்து எப்படி அப்படிங்கறத வந்து தொகுத்து அது சம்பந்தமான சட்ட நுணுக்கங்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு வழங்கியவர் யார் என்று சொல்கிறவர்கள் இந்த அபுல் அசூத் துவலி அப்படிங்கறத சொல்றாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் அவருடைய பெயரை தான் சொல்றாங்க. அரபி கிராமர் இருக்குதா இல்லையா, கிராமர் இலக்கண அடிப்படையில் அரபியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த முறை, அந்த முறைகளை, அந்த சட்டத்திட்டங்களை, அந்த கவாயுதுகளை உருவாக்கி தந்தவர் யார் என்று சொன்னால் அபுல் அசூத் துவலி என்று சொல்கிறார். குர்ஆன் இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய அளவிற்கு அது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது, மெருகூட்டப்பட்டிருக்கிறது. ஆகமத்தில் குர்ஆன் இதெல்லாம் வந்து எதற்காக செய்யப்படுகிறது என்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த குர்ஆன் தொகுக்கப்படக்கூடிய முறையாக இருந்தாலும் சரி, அல்லது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தொகுக்கப்பட்ட முறையாக இருந்தாலும் சரி, அல்லது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரிப்பட்ட பல்வேறு காலகட்டங்களில் குர்ஆனில் சில சில மாற்றங்கள் ஏற்பட்டு வந்திருக்கிறது. இந்த மாற்றங்கள் எல்லாம் எதற்கா என்று சொன்னால், இந்த தொகுப்பு எதற்கா என்று சொன்னால், அந்த குர்ஆனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அதாவது குறியீடுகள் போட்டாங்களே, குறியீடுகள் போட்டது கூட எதுக்குதான், இந்த குர்ஆனுடைய உச்சரிப்பை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. தவறா யாரும் உச்சரித்து விடக்கூடாது, தவறா யாரும் குர்ஆனை ஓதிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த குர்ஆனுடைய உச்சரிப்பை, குர்ஆனுடைய வார்த்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணிகளை கூட அவர்கள் செய்தார்கள் அப்படிங்கறத நம்மால பார்க்க முடிகிறது. ஆக மொத்தத்துல இதுவெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், குர்ஆன் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆன் வந்து முறையாக பாதுகாக்கப்படுவதற்குரிய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு நடவடிக்கை தான் குர்ஆன் தொகுக்கப்பட்டது அப்படிங்கிறது. குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் குர்ஆன் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த குர்ஆனுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கும்போது, இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக, குர்ஆனை அறிந்து கொள்வதற்காக, அந்த குர்ஆனை கற்றறிந்த அறிஞர்கள் சில பிரின்சிபிள்ஸ், சில நெறிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறார்கள், சில நெறிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த நெறிமுறைகள் அடிப்படையில் தான் இந்த குர்ஆனை அணுக வேண்டும். குர்ஆனுக்கு உள்ளே செல்லக்கூடிய ஒருவர், அதாவது குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும், அதை படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று அறிய முற்படக்கூடிய ஒருவர் இந்த நெறிமுறைகளை தெரிந்து கொண்டுதான் அந்த குர்ஆனுக்குள்ளே செல்ல வேண்டும் என்பதனால சில நெறிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த நெறிமுறைகள் கூட எதற்காக என்று சொன்னால், குர்ஆனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பாதுகாப்பதாக சொல்லியிருக்கிறான். அதற்கான காரண காரியங்களோடு அது நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரிப்பட்ட சில வழிமுறைகளை கூட மூத்த அறிஞர் ஒருவர்கள் நமக்கு முன்னாலே வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து மறைந்தவர்கள் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கு அரபியில் உலூமுல் குர்ஆன் என்று சொல்லப்படுகிறது. அரபியில் என்ன சொல்லப்படுகிறது? உலூமுல் குர்ஆன் என்று சொல்லப்படுகிறது. குர்ஆனை பற்றிய அறிவுகள், குர்ஆனுக்கு உள்ள போறதுக்கு முன்னால அந்த குர்ஆனை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அதை பற்றிய நுணுக்கங்களை, நெறிமுறைகளை தெரிந்து கொண்டு உள்ளே செல்கிற பொழுது நமக்குள்ள எந்த விதமான முரண்பாடுகளும் இருக்காது, ஐயப்பாடுகளும் இருக்காது. இந்த உலுவல் குர்ஆனை யாரெல்லாம் புறக்கணித்து விடுகிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னா, அந்த குர்ஆன்ல வந்து பிழை காணுகிறார்கள், குர்ஆன்ல வந்து தவறு இருக்கிறது, குர்ஆன்ல எழுத்து பிழை இருக்கிறது என்றெல்லாம் தவறு காண்பதற்குரிய காரணம் என்ன வந்து சொன்னால், இந்த மாதிரி உலூமுல் குர்ஆனை அவங்க என்ன செய்யறதில்லை, கவனத்தில் எடுத்துக்கொள்றது கிடையாது. உலூமுல் குர்ஆன் என்பது உலமாக்கள் தொகுத்து தந்த ஒரு சட்ட அறிவாக இருந்தாலும் கூட அதோடுதான் நாம் குர்ஆனை நெருங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தேவையில்லாத ஐயங்கள் குர்ஆனை பற்றி நம்ம மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இது பற்றிய ஞானம் நமக்கு கண்டிப்பா தேவைப்படுகிறது. அதனால உலகத்தினுடைய அனைத்து மதரசாக்களிலும், கல்லூரிகளிலும், பள்ளிக்கூடங்களிலும், யூனிவர்சிட்டிகளிலும் இந்த சப்ஜெக்டை வந்து, இந்த பாடத்தை ஒரு முக்கிய பாடமாக வைத்திருக்கிறார்கள். இந்த உலூமுல் குர்ஆன் சொல்லப்படக்கூடிய இந்த பாடத்தை ஒரு முக்கிய பாடமாக வைத்திருக்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால், இந்த மாதிரிப்பட்ட வழிகேடுகள், தவறுகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக. அதில் சில தகவல்களை, சில அடிப்படையான விஷயங்கள் நமக்கு அவர்கள் தொகுத்து வழங்குகிறார்கள். அதில் ஒன்று என்ன வந்து சொன்னால், குர்ஆனுடைய வசனங்களை இரண்டாக பிரிக்கிறார்கள். குர்ஆனுடைய வசனங்களை இரண்டாக பிரிக்கிறார்கள், அதாவது மக்கி மதனி என்று பிரிக்கிறார்கள். நீங்க குரான்ல பாத்துருக்கீங்க, எல்லா சூரானுடைய ஆரம்பத்திலேயும் மக்கியா மதனியா என்று அதில் போடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். எதற்காக இவ்வாறு இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதுவும் சில வசதிகளுக்காக. ஒரு ஆயத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஆயத்தினுடைய முழுமையான அது சம்பந்தமான நுணுக்கங்களை, அந்த ஆயத்து உள்ளடக்கி இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை, செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வசதியாக. ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டேன்னா அந்த ஆயத்துல பல விஷயங்கள் இருக்கும். அந்த எல்லா விஷயத்தையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அப்ப அதற்கு மக்கி மதனி என்பது துணையாக சப்போர்ட்டா இருக்கிறது. அப்ப அது சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கறதுனால குர்ஆனுடைய வசனங்களை எப்படி பிரித்து வச்சிருக்காரு, மக்கியா மதனியா அல்லது மக்கி மதனி என்று பிரித்து வச்சிருக்கிறார். இந்த மக்கி என்றால் என்ன, மதனி என்றால் என்ன என்றால், அதற்கு சில பேர் வந்து இப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள், இப்படி புரிந்து வைத்திருக்கிறார். மக்கி என்று சொன்னால் மக்காவில் அருளப்பட்டது, மக்காவில் அருளப்பட்ட அத்தனை வசனங்களும் அத்தனை அத்தியாயங்களும் மக்கி என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். மதனி என்று சொன்னால் மதீனாவில் அருளப்பட்ட அத்தனை வசனங்களும் அத்தனை அத்தியாயங்களும் மதனி என்று புரிந்து வைத்திருக்கிறார். ஆனால் இது வந்து ஒரு தவறான புரிதல். இது என்று சொன்னால், இதற்கு உலமா பெருமக்கள் விளக்கம் தருகிற பொழுது என்ன விளக்கம் தருகிறார்கள் என்று சொன்னால், மக்கியா என்று சொன்னால் அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் அருளப்பட்டது, ஹிஜ்ரத்திற்கு முன்னால் அருளப்பட்ட வசனங்கள் எல்லாமே மக்கியா, ஹிஜ்ரத்திற்கு பின்னால் அருளப்பட்ட வசனங்கள் எல்லாமே மதனியா என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள். அந்த குர்ஆனுடைய அந்த வசனங்களை மக்கி மதனி என்று பிரித்து வைத்து நாம் பார்க்கிற பொழுது நமக்கு பல விஷயங்கள் தெரிய வருகிறது. தாவா எப்படி தொடங்கப்பட்டது, தாவா எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, எதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் ஆரம்ப கட்டமாக எப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லி தாவா செய்தார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. எதை சொல்லி தாவா செய்தாங்க என்று சொன்னால், ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு சட்டத்திட்டங்களை பற்றி இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. இன்னைக்கு நம்ம வழிபாடுகள் செய்துட்டு இருக்கிறோம் இல்லையா, தொழுகையினுடைய சட்டத்திட்டங்கள், நோன்பினுடைய சட்டத்திட்டங்கள், ஹஜ்ஜினுடைய சட்டத்திட்டங்கள், இது பற்றிய சட்டத்திட்டங்களை ஆரம்பத்தில் எழுத்தெடுப்பிலே ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் அவர்களுக்கு எப்படி பிரச்சாரம் செய்தார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கிற பொழுது நமக்கு என்ன தகவல் கிடைக்கிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் அந்த மக்களுக்கு வெறும் மறுமையை பற்றி, கொள்கையை அக்கீதாவை பற்றி மட்டும்தான் போதித்தார்கள். அக்கீதாவை பற்றி மட்டும்தான் போதித்த ஆரம்பத்தில். அது எப்படி நமக்கு தெரிய வருது அப்படின்னா, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் அருளப்பட்ட வசனங்கள், ஹிஜ்ரத்துக்கு பிறகு அருளப்பட்ட வசனங்கள் என்று பிரித்து பார்க்கிற பொழுதுதான் இந்த அடிப்படையான வரலாற்று தகவல் நமக்கு கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலத்தில் தாவா செய்கிற பொழுது எதை மக்களுக்கு முதலில் சொன்னார்கள், பிறகு எதை சொன்னார்கள், அவருடைய தாவா பயணம் என்பது படிப்படியாக எப்படி அமைந்திருந்தது அப்படிங்கிற அந்த வரலாற்றை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், இந்த குர்ஆனின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதுவும் குறிப்பாக மக்கி மதனி என்று பிரித்து சொல்கிற பொழுதுதான் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இதெல்லாம் வந்து மக்கி ஹிஜ்ரத்துக்கு முன்னால் அருளப்பட்ட வசனங்கள். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் அருளப்பட்ட வசனங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க மறுமை தொடர்பான வசனங்களாக தான் இருக்கிறது. அதில் வந்து சட்டத்திட்டங்கள் பற்றி எதுவுமே எனக்கு பேசப்படவில்லை. ஹிஜ்ரத்துக்கு பிறகு அருளப்பட்ட வசனங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதில் சட்டத்திட்டங்கள் பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கிறது. அப்போ முதல்ல ரசூலுல்லாஹ் இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க, இரண்டாவதாகத்தான் இதை சொல்லியிருக்கிறார்கள், மக்காவில் வாழ்ந்த காலத்தில் இதைத்தான் மக்களுக்கு போதித்திருக்கிறார்கள், மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு இதை பற்றி போதித்திருக்கு என்று பாகுபடுத்தி வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி அறிவதற்கு இந்த மக்கி மதனி என்பது நமக்கு உதவியாக இருக்கிறது. என்ற காரணத்தினால அறிஞர் பெருமக்கள் ஆய்வு செய்து எப்படி பிரித்து வச்சிருக்கிறாங்க, மக்கியா மதனியா என்று பிரித்து வைத்திருக்கிறார். அப்ப மக்கியா என்னது, ஹிஜ்ரத்திற்கு முன்னால் அருளப்பட்ட வசனங்கள் அத்தனையும் என்ன சொல்லப்படுகிறது, மக்கியா என்று சொல்லப்படுகிறது. மதனியா என்று சொன்னால் ஹிஜ்ரத்திற்கு பிறகு அருளப்பட்ட வசனங்கள் எல்லாமே, அது மக்காவை வைத்து அருளப்பட்ட வசனமா இருந்தாலும் இருந்தான், எப்படி ஹிஜ்ரத்திற்கு பிறகு அருளப்பட்ட வசனங்கள், அது மக்காவில் வைத்து அந்த பிளேஸ்ல வச்சு அருளப்பட்ட வசனமா இருந்தாலும் இருந்தால் அது மக்கி கிடையாது, என்னது அது மதனி தான். அப்ப இது வந்து வரலாற்று அடிப்படையாக கொண்ட ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்கி மதனி அப்படிங்கிற விஷயம் இருக்கிறது, இது வந்து இந்த வகைப்படுத்துறது, இது வந்து வரலாற்று அடிப்படையான கொண்ட ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இதன் மூலமா நிறைய நன்மைகள் இருக்கிறது, வரலாறை தெரிந்து கொள்ள முடிகிறது, தாவாவுடைய அணுகுமுறையை தெரிந்து கொள்ள முடிகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ள முடிகிறது, இப்படி பல விஷயங்கள் இதற்குள்ள இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் இதை பிரித்து வைத்திருக்கிறார்கள். சரி, மக்கி மதனி என்பதை தெரிந்து கொள்வதற்குரிய சில அடையாளங்களையும் அறிஞர் உருமக்களை வந்து சொல்லி தந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டால், அது வந்து மக்கியில கொண்டு வர்றதா அல்லது மதனியில கொண்டு வர்றதா, அது மக்கியாவா அல்லது மதனியா என்று எப்படி அடையாளப்படுத்துவது, எப்படி தெரிந்து கொள்வது, அதற்கு வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி சொல்கிற பொழுது அதற்கான சில வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னா, தாவாவை சம்பந்தமாக, தாவா சம்பந்தமாக பேசக்கூடிய, தாவா சம்பந்தமாக பேசக்கூடிய அத்தனை வசனங்களும் அல்லது அநேக வசனங்கள், அத்தனை வசனங்கள் அல்லது அநேக வசனங்கள் என்னது, மக்காவுக்கு ஹிஜ்ரத்திற்கு முன்னார் அல்லப்பட்ட வசனங்கள், அதான் மக்கியில் சேர்கிறது. தாவா சம்பந்தப்பட்ட, தாவா செய்ய வேண்டும், ஏன்னா மக்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சாரம் செய்ய வேண்டும், ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும், ஃபஸ்தாஹிமாத்துமர் வாயிருமாரில் முஷ்ரிகீன், இந்த மாதிரிப்பட்ட தாவா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இது எல்லாமே இது சம்பந்தமாக வரக்கூடிய அத்தனை அல்லது அநேக வசனங்கள் ஹிஜ்ரத்திற்கு முன்னர் அருளப்பட்ட வசனங்கள், அதாவது மக்கியில் சேர்க்கிறார்கள். அடுத்ததாக இன்னொரு அடையாளத்தை சொல்கிறார்கள். அது என்ன அடையாளம் என்று சொன்னால், அத்தஹதீர், கடுமையான எச்சரிக்கைகள். அதாவது மக்கி வசனத்திற்கும் மதனி வசனத்திற்கும் மத்தியில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, வேறுபாடு இருக்கிறது. அதில் மக்கி வசனங்கள் எடுத்துக்கொண்டால் அது கடுமையான அதாவை பற்றி, அதாவது கடுமையான எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய வேதனை வந்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய வேதனையை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடிய கடுமையான வசனங்களும் இருக்கிறது. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அதாபுன் ஷதீத், கடுமையான வேதனையை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்கள் அனைத்தும் எப்படிப்பட்ட வசனங்கள் என்று சொன்னால், ஹிஜ்ரத்திற்கு முன்னால் அருளப்பட்ட வசனங்கள், அதாவது மக்கியில் சேர்க்கப்படுகின்றன. அடுத்து இன்னொரு அடையாளத்தை சொல்கிறார்கள். அது என்னன்னு சொன்னால், அல்யோம் லாகர், மறுமையால் தொடர்பாக பேசக்கூடிய வசனங்கள். எந்தெந்த வசனங்கள் மறுமையால் தொடர்பாக பேசுகிறதோ, யோமுல் ஆகரை பற்றி பேசுகின்றனவோ, அந்த வசனங்களில் பெரும்பாலான வசனங்கள் எது தொடர்பானது, ஹிஜ்ரத்திற்கு முன்னர் அல்லப்பட்ட வசனங்களோடு தொடர்புடையது, சம்பந்தமானது. அதுக்காக வேண்டி மதனி வசனங்கள் அப்படிப்பட்ட எந்த வசனமே கிடையாது என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அநேகமான வசனங்கள் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த பார்த்தீங்கன்னா, பொறுமையை பற்றி பேசக்கூடிய வசனங்கள், பொறுத்துருங்க, ஆனா ஃபஸ்ட் வைஸ் ஆஃப் ஆல் ஜமீல், ஜமீலா, இந்த மாதிரிப்பட்ட பொறுமையா இருங்க, சதிச்சுக்கிடுங்க, இது சம்பந்தமான வசனங்கள். அதாவது அவங்கள வந்து எதிர்த்து சண்டை போடாதீங்க, எதிர்பேச்சு பேசாதீங்க, சகித்துக் கொள்ளுங்கள், தாங்கிக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள், இப்படியெல்லாம் வரக்கூடிய வசனங்கள் இஜரத்துக்கு முன்னால் அருளப்பட்ட வசனங்கள் என்று நினைக்கிறார். அதையும் அடையாளம் காணுகிறார்கள், பிரித்து வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக, அதாவது காவை தட்டக்கூடிய, அதாவது மண்டையில் ஓங்கி அரைகிற மாதிரி வரக்கூடிய வசனங்கள், அதாவது அந்த நெஞ்சில் ஓங்கி அரைஞ்சா எப்படி இருக்கும், மண்டையில் ஓங்கி அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிப்பட்ட வசனங்கள், அந்த மாதிரிப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய வசனங்கள், அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா, அல் காரியாத்து மல் காரியா, இந்த மாதிரிப்பட்ட வசனங்கள். குரான் ஓத தெரியாதவர்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். குரான் யாருக்கு ஓத தெரிகிறதோ அவர்களுக்கு அந்த துவரம் நினைச்சு வித்தியாசம் தெரியும். அதாவது கல்லா இதா புஸ்தத்தில் ஜுபாலு பஸ்தன் பஸ்தா அப்படிலாம் வருது இல்லையா குரான்ல. அதாவது இந்த மாதிரிப்பட்ட துனி கொஞ்சம் அதிகமாக உள்ள வசனங்கள், இந்த வசனங்கள்லாம் எப்படிப்பட்ட வசனங்கள் என்று சொன்னால், அதாவது ஹிஜ்ரத்திற்கு முன்னர் அல்லப்பட்ட மக்கி வசனங்களாக இருக்கிறது. அதாவது நம்முடைய கவனத்தை சுண்டி இழுக்கக்கூடிய, ஈர்க்கக்கூடிய, நம்முடைய செவிப்பறையை தட்டக்கூடிய, இந்த மாதிரிப்பட்ட வித்தியாசமான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த வசனங்கள் இருக்கிறது. கல்லா இதா துக்கத்தில் அறந்து தக்கன் தக்கா துணியில் வரக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வசனங்கள் என்று சொன்னால், அது வந்து மக்கி வசனங்கள், அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னர் அல்லப்பட்ட வசனங்கள். அடுத்ததாக, அல் ஹுருஃபுல் முக்கத்தா என்று சொல்லப்படக்கூடிய அது மாதிரி அந்த மாதிரிப்பட்ட வசனங்கள், இந்த அலிஃப்லாம் மீம் அலிஃப்லாம் ரா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு தொடங்கக்கூடிய வசனங்கள், இப்படி சில அடையாளங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதாவது ஹிஜ்ரத்திற்கு முன்னர் அருளப்பட்ட, அதாவது மக்கி வசனங்களை சார்ந்த வசனங்கள் எப்படிப்பட்ட வசனங்களாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த மாதிரிப்பட்ட சில தகவல்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இது வந்து மக்கி வசனங்களை அறிந்து கொள்வதற்கான அடையாளங்கள். அடுத்ததாக, மதனி வசனங்களை, மதனி வசனங்களை அதாவது ஹிஜ்ரத்திற்கு பிறகு அருளப்பட்ட அந்த வசனங்களை நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்பதற்கு சில அடையாளங்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடையாளங்கள் என்னவென்று சொன்னால், எந்தெந்த வசனங்களில் ஜிஹாதை பற்றி பேசப்படுகிறது, எந்தெந்த அத்தியாயத்தில் எந்தெந்த வசனங்களில் ஜிஹாது செய்ய வேண்டும் என்று ஜிஹாதுங்கிற அந்த விஷயத்தை பற்றி பேசப்படுகிறதோ அந்த வசனங்கள் எல்லாமே மதனி வசனங்கள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். அடுத்து அஹ்காம் ஷரஈயா, மார்க்க சட்டதிட்டங்கள், எப்படி நோன்பு நோக்க வேண்டும், எப்படி ஹஜ் செய்ய வேண்டும், எப்படி தொழ வேண்டும், இவ்வாறு நாம் நிறைவேற்றக்கூடிய இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கடமைகளை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பது தொடர்பாக வரக்கூடிய வசனங்கள் இருக்கு பாருங்க, அது எல்லாமே பெரும்பகுதி வசனங்கள் மதனி வசனங்கள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். அடுத்ததால் ஹுதூத், தண்டனைகள். தண்டனைகள் என்று சொன்னால், அதாவது ஒருத்தர் உபச்சாரம் செய்துட்டா அல்லது திருடிட்டா இவர்களுக்கு வந்து என்ன தண்டனை என்று இந்த தண்டனைகளை பற்றி பேசக்கூடிய வசனங்களை பொறுத்தவரையில் அந்த வசனங்களும் மதனி வசனங்கள் என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள். அது மாதிரி இன்னொரு அடையாளத்தை சொல்கிறார்கள், முனாஃபிக்குகளை பற்றிய தகவல்களை உள்ளடக்கிய வசனங்கள். எந்தெந்த வசனங்கள் முனாஃபிக்குகளை பற்றி பேசுகின்றனவோ, ஏனென்று சொன்னால் மக்கால யாரும் முனாஃபிக் கிடையாது, ஏன்னா ரசூலுல்லா வந்து பெரும்பான்மையோடு இருக்கல, மதீனால வந்ததுக்கு பிறகுதான் அவர்களுக்கு பெரும்பான்மை ஏற்படுகிறது, ஆட்சி பலம் வருகிறது, அதிகார பலம் வருகிறது. அவன் இஸ்லாத்துக்கு உள்ள இருந்துகிட்டு முஸ்லீம் பெயர் வாங்கிகளாக இருந்து கொண்டு சில பேர் இந்த நிபாக்குத்தனத்தில் முனாஃபிக்குத்தனத்தில் அந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்ப முனாஃபிக்குகளை பற்றி எந்த வசனங்கள் எல்லாம் பேசு, அந்த வசனங்கள் எல்லாம் மதனி வசனங்கள் என்று பிரித்து வைத்திருக்கிறார். அப்ப இந்த கோணத்துல பிரித்து வைத்திருக்கிற பொழுது நமக்கு இதுக்குள்ளிருந்து பல வரலாற்று ரீதியான தகவல்கள் கிடைக்கின்றன. அப்ப இதுவும் கூட எதற்காகத்தான் சொன்னால், குர்ஆனுடைய குர்ஆன் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும் சொன்னால் குர்ஆனுடைய கருத்துக்களும் பாதுகாக்கப்படும், குர்ஆனுடைய எழுத்துக்கள் மட்டுமல்ல, குர்ஆனுடைய எழுத்து வடிவம் மட்டுமல்ல, குர்ஆனுடைய கருத்துக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அதாவது அதனுடைய ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டால் அந்த வசனத்தினுடைய உண்மையான பொருளைத்தான் அதற்கு தர வேண்டும், அதாவது வித்தியாசமான தவறுதலான பொருளை அதற்கு தந்துவிடக்கூடாது என்று சொன்னால், அது தொடர்பான பல செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்கு முன்னால் இருந்த மூத்த உலமா பெருமக்கள், அறிஞர்கள், தாபிஈன்கள், துபாத் தாபிஈன்கள் இவர்களெல்லாம் தொகுத்து ஒரு விஷயத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் தான். உலூமுல் குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய விஷயம், அதில் ஒவ்வொன்றா நம்ம நினைச்சோம் தெரிஞ்சுட்டு வரோம். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறார்கள், என்னது அப்படின்னு சொன்னா, அந்த உலூமுல் குர்ஆன்லயே சம்பந்தப்பட்ட இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த வசனத்துக்கு வந்து ஒரு பின்னணி காரணம் இருக்கும், அந்த வசனம் ஏன் அருளப்பட்டது என்பதற்கான ஒரு பின்னணி காரணம் இருக்கும். ஆனால் எல்லா வசனங்களுக்கும் பின்னணி காரணங்கள் இருக்காது, குர்ஆனுடைய அனைத்து வசனங்களுக்கும் பின்னணி காரணங்கள் இருக்குமான்னு சொன்னா கிடையாது, அப்படி தேடவும் கூடாது. குர்ஆன்ல இருக்கக்கூடிய 6000க்கு மேற்பட்ட அத்தனை வசனங்களுக்கும் பின்னணி காரணங்கள், பின்னணி காரணத்துக்கு சபபு நுஸூல் என்று சொல்கிறாங்க, அரபில் என்ன சொல்றாங்க, சபபு நுஸூல் என்று சொல்றாங்க. அந்த சபபு நுஸூல் வந்து எல்லாவற்றுக்கும் கிடையாது, ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய வசனங்களுக்கு மட்டும்தான் சபபு நுஸூல் இருக்கிறது. ஆனா சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சபபு நுஸூல்ங்கிற பேர்ல குர்ஆன்ல இருக்கக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் பின்னணி காரணங்களை தொகுத்து எழுதியிருக்கிறார்கள், ஆனால் அது அத்தனையுமே பலவீனமான செய்திகள் அல்லது புனையப்பட்ட செய்திகள். அரபியில் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கூடாது, நம்பிடக்கூடாது. தமிழ்ல இருக்கிறது எல்லாமே ஆதாரப்பூர்வமான செய்திகள் கிடையாது அப்படிங்கிறது எப்படி உண்மையோ, அந்த மாதிரி அரபி மொழியில் இருக்கிறது எல்லாமே ஆதாரப்பூர்வமான செய்திகள் கிடையாது, அதுலேயே நாம பகுத்து தான் அறிய வந்திருக்கு. அதில் அரபி மொழியில் இருக்கு அப்படிங்கறதுனால, அரபி மொழியில் ஒரு கிதாபு தொகுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால அது சரியானது என்று நினைச்சு நம்ம தப்பான நம்பிக்கைக்கு வந்துவிடக்கூடாது, முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. அப்ப அந்த மாதிரி சில புத்தகங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், அந்த மாதிரி ஏதாவது சில முக்கியமான அறிஞர்கள் அந்த மாதிரிப்பட்ட சில புத்தகங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், அதை நாம நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா எல்லா வசனங்களுக்கும் சபபு நுஸூல் கிடையாது, சில குறிப்பிட்ட வசனங்களுக்கு தான் பின்னணி காரணங்கள் இருக்கிறது. அந்த பின்னணி காரணங்கள் உள்ள வசனங்களையும் உலமாக்கள் நமக்கு தனியாக தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள், அதற்குரிய காரணத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அதுல ஒன்னு ரெண்டு உதாரணத்தை நாம சில உதாரணங்களை மட்டும் பார்ப்போம், எந்தெந்த வசனங்களுக்கு என்னென்ன பின்னணி காரணங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கான சில உதாரணங்கள். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை அருளுகிறார், என்ன வசனம், வாந்திர் அஷீரத்தக்கள் அக்ரபீன் அப்படிங்கிற வசனம் வரலப்படுகிறது. வாந்திர் அஷீரத்தக்கள் அக்ரபீன் என்ன அர்த்தம், நபி உம்முடைய நெருங்கிய உறவுகளுக்கு சொந்தக்காரர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க அப்படின்னு. இந்த வசனம் வந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சொந்தக்காரர்கள் உறவுகளை கூப்பிடுறாங்க, அழைக்கிறார்கள். அழைத்து அவங்களுக்கு தவா செய்யறாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து லாயலா சொல்லுங்க என்று சொல்ல அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த ரிசாலத்தை அந்த மக்களுக்கு எடுத்து வைக்கிறார்கள். அப்ப எல்லாரையும் வந்து ரொம்ப ஆர்வத்தோட சொல்ல அழைக்கிறாங்க, அழைச்சு அவங்களுக்கு தாவா செய்யறாங்க, பகிரங்கம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹ்வுடைய உறவுக்காரனாக இருக்கக்கூடிய அபூல ரசூலுல்லாஹ் கடுமையான சொல்ல ஏசி போடுற, இதுக்குதான் எங்களை கூப்பிட்டியா நீ, இந்த மாதிரி நாங்க வேலை சொல்லி இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இந்த விஷயத்தான் கூப்பிட்டியா நீ அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கடுமையாக ஏசி விடுகின்றார். அப்போதுதான் ஒரு வசனம் அருளப்படுகிறது. என்ன வசனம் அது? தப்பத்தியதா அபி லஹப், தப்பத்தியதா அபி லஹப் தப் அப்படிங்கிற அந்த அத்தியாயம் அப்போதுதான் அருளப்படுகிறது. இப்ப இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இந்த அத்தியாயம் அருளப்பட்டதற்கு பின்னணி காரணம் இருக்கிறது. அதாவது சபப் நுஸூல் என்று சொல்லப்படக்கூடிய பின்னணி காரணம் அதான், இதுதான் காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு மக்கள் எல்லாம் கூட்டி என்ன செஞ்சாங்க, உட்கார வச்ச அவர்களுக்கு, அதாவது சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டி உட்கார வச்சு அவங்களுக்கு தாவா செய்தாங்க. அந்த சமயத்துல வந்து அபூ லஹப் எழுத்து, அந்த சமயத்துலதான் இந்த அத்தியாயம் அருளப்படுகிறது. அப்ப இதுக்கு வந்து இதுதான் சபப் நுஸூல். இது ஒரு உதாரணம். இப்ப இன்னொரு உதாரணத்தை பார்க்க போறோம்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றான், 6:82 வசனம், அல்லதீன ஆமனு வலம் யல்பிஸ் ஈமானன் பிழுமின் உலாயிக லஹுல் அம்னு வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன் அப்படிங்கிற அந்த வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அல்லதீன ஆமனு யார் ஈமான் கொண்டு, வலம் யல்பிஸ் ஈமானன் பிழுமின், அந்த ஈமான முழுமோடு யார் கலக்கவில்லையோ, அதாவது பியூரான ஈமானா இருக்கணும், அந்த ஈமான என்ன இருக்க கூடாது, ஜுல்மு கலந்து இருக்க கூடாது அப்படின்னு ஒரு வசனம் வருகிறது. அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் அப்படிங்கறத அந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனம் வந்ததற்கு பிறகு மக்கள் சில பேர் ரசூலுல்லாஹ் வந்து நினைக்கிறாங்க, விளக்கம் கேட்கிறாங்க, எங்களுடைய ஈமான்ல வந்து ஜுல்மு கலந்திருக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. யாருடைய ஈமான் அந்த அளவுக்கு சுத்தமா இருக்குது, எல்லாருடைய ஈமான்லயும் பாவம் நெஞ்சு கலந்திருக்குது அப்படின்னு ரொம்ப கவலையோட வருத்தத்தோட விளக்கம் கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். விளக்கம் சொல்லி ஒரு வசனம் அருளப்படுகிறது. பிறகு ரசூலுல்லாஹி அந்த வசனத்தை சொல்லி மக்களுக்கு விளக்கிடுறாங்க. அப்ப மக்களுக்கு சந்தேகம் வந்த உடனே, அதாவது இதுல வந்து அல்லாஹ் வந்து உண்மை பத்தி பேசுறான, பாவம் கலவாத ஈமான் எங்களில் யாரிடத்தில் இருக்கிறது என்ற சந்தேகத்தில் வந்தவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை அருளுகிறார். அந்த வசனம் என்னன்னு சொன்னா, இன்ன ஷிர்க லல்லுல்மு அலீம் அப்படிங்கிற வசனம், 31:13 இடம்பெறக்கூடிய வசனம். அப்போ இதுல வந்து அல்லாஹ் என்ன சொல்றாங்க, இன்ன ஷிர்க லல்லுல்மு அலீம், நிச்சயமா ஷிர்க் என்பது அது மிகப்பெரிய முல்மாக இருக்கிறது. அல்லதீன ஆமனு வலம் யல்பிஸ் ஈமானங்கள் முல்மின், அந்த வசனத்துல முழுமை என்று சொல்லப்பட்டது சாதாரண பாவத்தை குறித்து அல்ல, எதை பற்றி, சிறுக்கை பற்றி. இன்ன சிறுக்கல உள்மன் அழியும் என்ற அந்த வசனத்துல சிறுக்கு தான் உள்மை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கி சொல்வதன் மூலமாக அவன் அந்த வசனத்துல அல்லதீன ஆமனு வலம் யல்பிஸ் ஈமானன் உள்மின் என்ற அந்த வசனத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய உள்மைக்கு என்ன விளக்கம்னு சொன்னா சிறுக்குன்னு அர்த்தம். அப்படி என்ன அர்த்தம், யார் ஈமான் கொண்டு அந்த ஈமான் வந்து சிறுக்கோடு கலக்கவில்லையோ, பாவத்தோடு கலக்கவில்லைன்னு அர்த்தம். அப்படின்னா எல்லாரும் பாவம் செஞ்சு தான் இருக்கிறோம், அப்ப யாருக்குமே பாதுகாப்பு கிடைக்காது, யாருமே நேர்வழி பெற்றவர்கள் இல்லை அப்படின்னு சொல்ல ஒன்று. அப்ப அந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன அர்த்தத்துல சொல்றான், யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானை உள்மோடு கலக்கவில்லையோ என்று சொன்னான் என்ன அர்த்தம், அது ஷிருக்கோடு யார் கலக்கவில்லையோ அப்படின்னு அர்த்தம். அப்ப ஷிருக்கு இல்லாத ஈமான்தாரிகள் இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கு தான் அல்லாஹ்னுடைய பாதுகாப்பு இருக்கிறது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை சொல்றான். அதை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறோம் சொன்னா, இன்ன ஷிருக்கல முல்முன் அலீம் அப்படிங்கிற இந்த வசனத்தை சொல்றது. அப்ப இந்த இன்ன ஷிருக்கல முல்முன் அலீம் என்ற இந்த வசனம் இறங்கியதற்குரிய காரணம் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். ஆகிய ரெண்டு உதாரணங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய சில வசனங்கள் தான் சபப் நுஸூலை பின்னணி ஒரு சம்பவத்தை காரணமாக கொண்டிருக்கிறதை தவிர குர்ஆன்ல இருக்கக்கூடிய பெரும்பகுதி வசனங்களுக்கு என்ன கிடையாது, சபப் நுஸூல் கிடையாது. அது சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவா அருளிய வசனங்களை தவிர ஏதேனும் காரணம் நிகழ்ந்து ஏழு அருளப்பட்ட வசனங்கள் குர்ஆனுடைய எல்லா வசனங்களும் கிடையாது. இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எதற்கா என்று சொன்னால், குர்ஆனுடைய கருத்துக்கள் தவறாக பிழையாக யாராலும் புரிந்து கொள்ளப்படக்கூடாது என்பதற்க. குர்ஆனுடைய வசனத்துக்கு நாம விளக்க சொல்ல போகும்போது ஒரு முஃபஸ்ஸிரா இருந்தா, ஒரு ஹதி ஒரு குர்ஆனுடைய விரிவுரையாளராக இருப்பாரேயானால், முஃபஸ்ஸிராக இருப்பாரேயானால், அவர் வந்து இந்த சகல விஷயங்களை ஆய்வு செய்வார். ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்றதுக்கு முன்னால அந்த வசனம் மக்கியா அல்லது மதனியா, ஏதாவது சமூகத்தில் இருக்கிறதா என்பது குறித்த எல்லா அம்சங்களையும் ஆய்வு செய்து விட்டுத்தான் அந்த வசனத்திற்கு என்ன பொருள் அப்படிங்கறத நாம நிச்சயம் முடியும் முடிவு செய்ய முடியும். அதற்கு இதெல்லாம் உதவியா இருக்கிறது. அப்ப இதுவும் கூட குர்ஆனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காண்டி, குர்ஆனுடைய கருத்துக்களை, அதனுடைய செய்திகளை, அதனுடைய உண்மையான அர்த்தங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதையும் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னா, குர்ஆனுடைய வசனங்கள் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஏற்கனவே நாம வந்து ஒரு வகையா பிரிச்சு பார்த்திருந்தோம், என்னது மக்கி மதினி அப்படின்னு. குர்ஆனுடைய வசனங்கள் இன்னொரு வகையாக பிரிக்கப்படுகிறது. அது எப்படி பிரிக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்நாசிஹ் வல் மன்சூக் என்று பிரிக்கப்படுகிறது. எப்படி பிரிக்கப்படுகிறது? அந்நாசிஹ் வல் மன்சூக் என்று, அதாவது மாற்றிய வசனங்கள், மாற்றப்பட்ட வசனங்கள் என்று குர்ஆனுடைய வசனங்கள் இரண்டாக பிரிக்கப்படுகின்றன. குர்ஆனுடைய குர்ஆனை பொறுத்தவரையில அந்த வார்த்தைகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். குர்ஆன்ல இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ் அருளிய சட்டம். அவன் சட்டத்திற்கு சொந்தக்காரன் அவன். இந்த ஷரியத், ஷரியத் சட்டம் இருக்க, இஸ்லாமிய ஷரியத் சட்டம், இந்த இஸ்லாமிய ஷரியத்தை இயற்றக்கூடிய அதிகாரம், அதை உருவாக்கக்கூடிய அதிகாரம், சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேற யாருக்கும் கிடையாது. அந்த விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு யாருமே கூட்டு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு, சாரி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இப்போ இந்த குர்ஆனை பொறுத்தவரை கலாமுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய பேச்சு. இந்த அல்லாஹ்வுடைய பேச்சை பொறுத்தவரையில அல்லாஹ் வந்து ஒரு சட்டத்தை அருள்வதற்கு, ஒரு சட்டத்தை தருவதற்கு அவனுக்கு உரிமை இருப்பதை போல, அந்த சட்டத்தை மாற்றுவதற்கும் அல்லது முழுமையாக நீக்குவதற்கும் அவனுக்கு உரிமை இருக்கிறது. ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கும் அவனுக்கு உரிமை இருக்கிறது. அதே மாதிரி அந்த சட்டத்தை நீக்கிவிட்டு அந்த சட்டத்தினுடைய இடத்தில் இன்னொரு சட்டத்தை கொண்டு வருவதற்கோ, சட்ட திருத்தம் செய்வதற்கோ, அல்லது முழுமையாக அந்த சட்டத்தை நீக்கி விடுவதற்கோ அல்லாஹ்வுக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது. சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தினால. இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். இரண்டாவது அத்தியாயம் 106வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது, மா நன்ஸஹு மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா நாத்தி பி கைர் மின்ஹா அவ் முஸ்லிஹா. குர்ஆனுடைய ஏதேனும் ஒரு ஆயத்தை நாம் மாற்றினாலும் அல்லது அதை மறக்கடித்து செய்தாலும், அதை விட சிறந்த ஒரு வசனத்தை நாம் கொண்டு வருவோம், அல்லது அதை விட அதை அதே மாதிரி வசனத்தை நாம் நினைச்சு கொண்டு வருவோம் அப்படிங்கறத அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி காமிக்கிறான். அதாவது குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நாம் மாற்றி அமைத்தாலோ அல்லது அதை நாம் மறக்கடித்து செய்தாலோ, அதற்கு பகரமாக அதை விட சிறந்த வசனத்தை கொண்டு வருவோம், அல்லது அதே மாதிரி ஒரு வசனத்தை நாம் கொண்டு வருவோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, சட்டம் இயற்றக்கூடிய, சட்டத்தை திருத்தக்கூடிய, மாற்றியமைக்கக்கூடிய, அதை நீக்கக்கூடிய அதிகாரம் முழுக்க முழுக்க எனக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அந்த அடிப்படையில குர்ஆன்ல வந்து ஆரம்ப காலங்களில் வந்து சில சட்டங்கள் அருளப்பட்டிருக்கும், அதுக்கு பிறகு அந்த சட்டங்கள் நீக்கப்பட்டிருக்கும், அல்லது அந்த சட்டத்திற்கு மாற்றமாக வேறொரு சட்டம் அருளப்பட்டிருக்கும். இவ்வாறு நீக்கப்பட்ட அந்த வசனங்களுக்கு, மாற்றி அமைக்கப்பட்ட அந்த வசனங்களுக்கு, மாற்றப்பட்ட வசனங்களுக்கு அல் மன்சூக் என்று சொல்லப்படுகிறது, மாற்றக்கூடிய வசனங்களுக்கு அல் நாசிக் என்று சொல்லப்படுகிறது. அதாவது எது முதல்ல வந்ததோ அதுக்கு பேர் மன்சூக், எது ரெண்டாவது வந்ததோ கடைசி வந்ததோ அதுக்கு பேரு நாசிக் என்று இஸ்லாமிய வரலாற்றில், குறிப்பாக உலுமுல் குர்ஆனுடைய அந்த வரலாற்றில், அந்த மொழி வழக்கில் இது சொல்லப்படுகிறது. அப்படி சில வசனங்களை, சில செய்திகள் நாம தெரியும், சில உதாரணங்களை பார்ப்போம். இப்போ வந்து நோம்ப பத்தி ஒரு சட்டம் இருக்குது, நோம்ப பத்தி ஒரு சட்டம் இருக்குது. வாழல் நதியின யுத்தி குணம் சிறியத்து தாம் ஸ்கீம், இது ஆரம்பத்தில் இருந்த சட்டம். அதாவது நோன்பு நோற்பதற்கும் யாருக்கு சக்தி இருக்கிறதோ, நோன்பு நோற்பதற்கும் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் விரும்பினால் நினைச்சலாம் ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம் அப்படிங்கிற சட்டம் வந்து ஆரம்பத்தில் இருந்தது. இரண்டாவது அத்தியாயம் 184வது வசனம் இது. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், வாழல் நதியின யுத்தி குணவும் சிதியத்து தாமும் ஸ்கீம், நோன்பு நோற்பதற்குரிய சக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் கூட விரும்பலாம் நினைச்சிக்கலாம், நோம்பு விட்டுட்டு நோம்பு வைக்காம நினைச்சலாம் ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு. அதற்கு பிறகு இந்த சட்டம் மாற்றி அமைக்கப்படுகிறது. எதன் மூலமாக என்று சொன்னால், இரண்டாவது அத்தியாயம் 185 வசனத்தின் மூலமாக இந்த சட்டம் மாற்றி அமைக்கப்படுகிறது. எப்படின்னு சொன்னா, இந்த மாதத்தை யார் அடைந்து விட்டீர்களோ அவர்கள் கண்டிப்பா நோன்பு நோற்றை தீர வேண்டும். பமன் சஹிதம் இன்கும் ஷஹர், இந்த ரமதான் மாதத்தை யார் அடைந்து விட்டீர்களோ கண்டிப்பா அவர்கள் நோன்பு நோற்றை தீர வேண்டும் என்ற அந்த புதிய வசனத்தின் மூலமாக அந்த பழைய சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. அப்போ நோன்பு நோற்பதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவங்க வந்து இனி கண்டிப்பா நோன்புதான் நோக்க வேண்டுமே தவிர அதுக்கு பரம அளிக்க முடியாது, ஒரு ஏழைக்கு உணவளிக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹுவ தஆலா மாத்தி அமைச்சிட்டான். இப்ப சட்டத்தை வந்து அருள்றது, அது மாதிரி மாத்தி அமைக்கிறது எல்லாமே அல்லாஹனுடைய உரிமைக்கு உட்பட்ட விஷயம் அப்படிங்கறதுனால அவனை யாரும் நினைக்க முடியாது, கேள்வி வைக்க முடியாது. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹுவ தஆலா சில இடங்களில் சொல்லும் போது அல்லாஹ் உங்களுடைய வசதிக்காக உங்களுடைய நன்மைக்காக இந்த மாதிரி நினைச்சா சட்ட திருத்தங்களை எல்லாம் மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர்றான் அப்படிங்கறத நினைச்சா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். குர்ஆன்ல நினைச்சது வருகிறது இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் மாற்றங்கள் வருவதற்குரிய காரணம் மக்கள் மேல இருக்கக்கூடிய நலனின் காரணமாக அக்கறையின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த மாதிரிப்பட்ட திருத்தங்களை எல்லாம் கொண்டு வர்றான் அப்படின்னு. அடுத்ததாக இன்னொரு உதாரணத்தை பார்க்க போனோம்னு சொன்னா, இரண்டாவது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 284 வசனம். இதில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இன் துபுது மாஃபி அம்புசிக்கும் அவ் துஃபு யஹாசிபுக்கும் பிஹில்லா, உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்தை நீங்க வெளியே கொண்டு வந்தாலும் சரி, அல்லது அதை மறைச்சி மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தாலும் சரி, அதுக்கு விசாரணை இருக்கு அப்படின்ற அப்படின்னா நாம எல்லாருமே அல்லாஹ்னுடைய முன்னிலையில பாவியாயிரும். ஏன்னா கெட்ட எண்ணங்கள் மனசுக்குள்ள இல்லாத ஆட்களை இருக்க முடியாது. அப்படிதானா, மற்றவங்களை பத்தியோ அல்லது ஒரு தப்பான காரியத்தை பத்தியோ நம்முடைய மனசுல அப்பப்போ என்ன தப்பான எண்ணங்கள் வந்து மறைஞ்சு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா, மனசுல எழக்கூடிய தவறான எண்ணத்திற்கு கூட என்ன இருக்கிறது, விசாரணை இருக்கிறது அப்படின்னு. நீங்க அதை செய்தாலும் விசாரணை, மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்தாலும் விசாரணை இருக்கு. மனசுக்குள்ளேயே தப்பான எண்ணம் வந்துடக்கூடாது, தப்பான எண்ணமே மனசுக்குள்ள வரக்கூடாது. அதாவது தப்பான எண்ணம் மனசுக்குள்ள வர்றதுங்கிற ஒரு விஷயம், அந்த தப்பான எண்ணத்தை அமல்படுத்துறது அப்படிங்கறது இன்னொரு விஷயம். அப்ப இப்ப அமல்ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தப்பான எண்ணம் மனசுக்குள்ள வந்தா அதுக்காண்டி குற்றம் முடிக்கப்படுறதில்லை, அல்லாஹ் நினைக்க மாட்டான், விசாரிக்க மாட்டான். ஆனா அந்த தப்பான விஷயத்தின் அடிப்படையில நாம பேசவோ அல்லது செயல்படவோ செய்யும் போது அல்லாஹ் நினைச்சு அதுக்குரிய தண்டனையை தருவோம் அப்படிங்கறதா இப்ப அமல்ல இருக்கக்கூடிய சட்டம். இது ஆரம்பத்தில் இருந்த சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க மனசால ஒரு தப்பான விஷயத்தை கற்பனை செய்தால் கூட நினைத்தால் கூட அதற்காக உங்களுக்கு விசாரணை இருக்கிறது, தண்டனை இருக்கிறது அப்படிங்கறது ஆரம்பத்தில் உள்ள விஷயம். அதைத்தான் அந்த இரண்டாவது அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய 284 வசனம் சுட்டுகிறது. நீங்க உங்க மனசுக்குள்ள இருக்கிற வெளியே சொன்னாலும் வெளியே கொண்டு வந்தாலும் மனசுக்குள்ள வச்சிருந்தாலும் அதற்கு விசாரணை இருக்கிறது அப்படின்ட்டு. இப்படி வந்த உடனே சஹாபாக்கள் ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து வாழக்கூடியவங்க, இது செய்யலாமா அதை செய்யலாமா, இது செய்ய இதை செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது அப்படின்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட அதுக்குரிய சந்தேகங்களை விளக்கங்களை கேட்டு பார்த்து பார்த்து இஞ்சி போய் இஞ்சி பார்த்து பார்த்து வாழக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வசனம் இறங்குன உடனே ரொம்ப கஷ்டமா போச்சு. மனசுக்குள்ள யாருக்கு தான் தவறா என்ன வராம இருக்கும், எல்லா மனசனுக்கும் அது வரத்தானே செய்யும், அது எப்படி வராம இருக்க முடியும், எப்படி தவிர்க்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா செய்யறான் ஒரு வசனத்தை அருள்கிறான். அவர்களுக்கு தண்டனை தருவதில்லை, அவர்களை சோதிப்பதில்லை. அப்ப அவங்க அதாவது இறையச்சம் என்பது நம்முடைய சக்திக்கு உட்பட்டுதான். ஃபத்தக்குல்லாஹ் மஸ்தத்தாஅத்து, குர்ஆன்ல இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான் இல்லையா, ஃபத்தக்குல்லாஹ் மஸ்தத்தாஅத்து, நீங்கள் முடிந்தவரை அல்லாஹை அஞ்சி பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. அது அவரவருடைய அந்த சக்திக்கு உட்பட்டு இறையச்சத்தோடு வாழ்வதை பொறுத்திருக்கிறது. அப்போ சக்தியை மீறி அதாவது மனசுல கூட தப்பான எண்ணம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா அது சாத்தியமே இல்லை, அது மனசனுடைய சக்தியை மீறிய செயல். அதுக்காண்டி அல்லாஹ் நிச்சய மாட்டான், விசாரணை செய்ய மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முன்னால சொல்லப்பட்டதை மாத்தி திருத்தி அமைச்சு இரண்டாவதாக அருளப்பட்ட வசனம் தான் இந்த வசனம். அப்ப முதல்ல நாம சொன்ன வசனம் வந்து மன்சூஹு, இந்த வசனத்துக்கு பேர் என்னது, இதுக்கு பேர் என்னது, நாசிஹு. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு வசனம் வருகிறது, நான்காவது அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய 15 மற்றும் 16 வசனங்கள். இந்த வசனம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, பெண்கள் வந்து தப்பான வழியில போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கறத பத்தி பேசக்கூடிய வசனம். வல்லாத்தி தீரல் பாயிஷத்தை மின் நிசாயிக்கும் மின்கும். அதாவது உங்களை வந்து யார் தப்பான வழியில போயிட்டாங்களோ, பெண்கள் யார் தப்பான வழியில, மனைமார்கள் யார் தப்பான வழியில போயிட்டாங்களோ, அவங்களுக்கு வந்து நாலு சாட்சி நீங்க கொண்டு வரணும். அப்படி நாலு சாட்சி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னார். நாலு சாட்சிகள் வந்து விட்டால் உன்னல் மௌத்து சதியிலா, அவர்களுக்கு மரணம் வருகின்ற வரை அவர்களை வீட்டு சிறைக்குள்ளேயே வைத்திருக்க வேண்டும். வெளியே நினைச்சுக்கூட அவங்களை விடவே கூடாது, வீட்டு சிறையில் வைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தில் இந்த சட்டத்தை அருளினார். அதாவது தவறான நடத்தையில் ஒரு பெண் ஈடுபட்டு விட்டால், மனைவிமார்கள் தப்பா நடத்தி ஈடுபட்டு விட்டால், அவர்களுக்குரிய தண்டனை என்ன என்று சொன்னார். அதுவும் சாட்சி நான்கு சாட்சிகளோடு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்குரிய தண்டனை என்ன என்று சொன்னால், என்ன செய்யப்பட வேண்டும், அவங்க வந்து வீட்டு சிறையில் வைக்கப்பட வேண்டும். இது ஆரம்பத்தில் இருந்தது. அப்புறமாட்டு இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. எப்படி மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னா, இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய இரண்டாவது வசனம், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹித் மின்ஹுமா மியத்தா ஜல்தா. விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவங்க வந்து திருமணம் செய்யாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்ன செய்ய, 100 கசீடு தர வேண்டும். திருமணம் செய்தவர்களாக இருந்தால் அவங்களை கல்லால் எரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறது குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள். இதன் மூலமாக அது முந்தைய வசனம் மாற்றப்பட்டு விட்டது. அவன் இப்ப நினைக்க முடியாது, ஒரு பெண் வந்து தப்பான நடவடிக்கைகள் ஈடுபட்ட அப்படின்னு சொன்னா அவளை நினைக்க முடியாது, வீட்டு சேரில் வைக்க முடியாது, அவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட், அதான் நான்கு சாட்சிகளை கொண்டு நிரூபிக்கப்படுமானால், அவ வந்து திருமணம் செய்யாதவளாக இருந்தால், பேச்சுலராக இருந்தால் அவளுக்கு 100 கசீடு தர வேண்டும். அல்லாம திருமணம் செய்தவளாக இருந்தால் அவளுக்கு கல்லால் எரிந்து தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். இது ரசூலுடைய காலத்திலேயே இந்த தண்டனை அமலில் வந்துவிட்டது. ஆக இப்படி குர்ஆன்ல இரண்டு வகையான வசனங்கள் இருக்கிறது. நாசிக் மது, இது வந்து குறைவான வசனங்கள் தான். இந்த மாதிரி மாற்றிய வசனங்கள் குர்ஆன்ல வந்து கம்மி தான். மாற்றப்படாத வசனங்கள் தான் குர்ஆன்ல நிறைய இருக்கிறது. மாற்றப்பட்ட வசனங்கள் அதிகமாக இருக்கிறதா, மாற்றப்படாத வசனங்கள் அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தால், மாற்றப்படாத வசனங்கள் தான் குர்ஆன்ல அதிகமாக இருக்கிறது. மாற்றப்பட்ட வசனங்கள், மாற்றப்பட்ட சட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய வசனங்கள் குர்ஆன்ல ரொம்ப குறைவு தான் அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக குர்ஆனுடைய வசனங்கள் இன்னும் இரண்டு விதமாக பிரிக்கப்படுகிறது. குர்ஆன் வசனங்கள் ஏற்கனவே நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கிறோம், மக்கி மதனி, அப்புறமாட்டு நாசிக் மன்சூக் அப்படி படிச்சிருக்கிறோம். அப்புறமாட்டு இன்னொரு கேட்டகரியில் அதை பிரிக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னா, அல் முஹக்கம் அல் முத்தஷாபி அப்படின்னு பிரிக்கிறாங்க. எப்படிங்க, அல் முஹக்கம் வல் முத்தஷாபிஹி. குர்ஆனுடைய வசனங்கள் இரண்டு வகையாக பிரிக்கிறது. அதுல ஒரு வகைக்கு பேர் வந்து முஹக்கம் அப்படின்னு, இன்னொரு வகைக்கு பேர் வந்து முத்தஷாபிஹி. இது வந்து குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆனுடைய வசனங்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை, இந்த விஷயத்தை இப்ப நம்ம சொன்ன இந்த விஷயத்தை, அதாவது முழுக்கம் என்று முத்துசாபி என்று இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ்வை குர்ஆன் என்ன சொல்லி காமிக்கிறான். அது வந்து சூரத் ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்தில் வந்து 7வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஹூவல்லதி அன்ஸல அலைகல் கிதாபா மின் ஆயாத்தி முஹ்கமாத்தின், அவன் தான் உம்மீது இந்த வேதத்தை அருளினான், இந்த வேதத்தில் ஆயாத்து முழுக்கமாய் முழுக்கமாய் என்று சொல்லப்படக்கூடிய வசனங்களும் இருக்கின்றன. உம்முல் கித்தாப், இதுதான் கித்தாபினுடைய அடிப்படை, அந்த குர்ஆனுடைய அடிப்படையான வசனங்கள் இதுதான். முக்கியமான வசனங்கள் வந்து முழுக்கமான வசனங்கள் தான். உஹரு முத்தஷாபிஹாத், மேலும் சில வசனங்கள் இருக்கின்றன. அது எப்படிப்பட்ட வசனங்கள் சொன்னால், முத்தஷாபி என்று சொல்லப்படக்கூடிய வசனங்கள். எப்படிங்க, அப்ப முழுக்கமாக இருக்கிறது குர்ஆன்ல, முத்தஷாபி இருக்கிறது. எது வந்து அடிப்படையான வசனங்கள் முழுக்கமா முத்தஷாபியா? ஏன்னு சொன்னா, இந்த முக்கியமான ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வரலாற்று தகவல்கள், அகீதா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் தான் முக்கிய குர்ஆன்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். இது எல்லாமே எந்த வசனங்கள் அமைந்திருக்கிறதுன்னு சொன்னால், முழுக்கம் என்று சொல்லப்படக்கூடிய வசனங்களில் தான் அமைந்திருக்கிறது. அது எதுல வரல, முத்தஷாபியில வரல, முழுக்கம் என்று சொல்லப்படக்கூடிய வசனங்கள் தான் அமைந்த. யாரால அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உன்ன உம்முல் கித்தாப் அப்படின்றான். இந்த முழுக்கம் என்று சொல்லப்படக்கூடிய வசனங்கள் இருக்கிறதே, அந்த வசனங்கள் தான் இந்த வேதத்தினுடைய அடிப்படை வசனங்கள், முக்கியமான வசனங்கள் அப்படின்னு அல்லாஹ் நினைக்கிறான், குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்ப ஹலால் சம்பந்தப்பட்ட, ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட வசனங்கள், அது மாதிரி மரம அகீதா சம்பந்தப்பட்ட கொள்கை சம்பந்தப்பட்ட வசனங்கள், அது மாதிரி வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயம், கடந்த கால வரலாறு பத்தி நல்லா பேசுறாங்க, இது சம்பந்தப்பட்ட வசனங்கள், இது எல்லாமே முகுக்கமா என்று சொல்லப்படக்கூடிய வசனங்கள். அதான் இதுல வந்து எந்த மாற்று அபிப்பிராயம், எந்த மாற்று கருத்து அல்லது வேற அர்த்தங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது அல்லாம வேறு சில வசனங்கள் இருக்கிறது. அது என்ன வசனம் என்று சொன்னால், முத்தஷாபி என்று சொல்லப்படக்கூடிய வசனங்கள். இந்த முத்தஷாபியான வசனங்கள் குரான் இருக்கிறது. முத்தஷாபியான வசனங்கள்னா என்னது, எவை முத்தஷாபியான வசனங்களா சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அறிஞர் ஒரு மக்கள் அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாங்க. அதாவது தீர்க்கமாக இதுதான் என்று நாம் வரையறுத்து சொல்ல முடியாது. இதுதான் இதுக்கு பொருள் என்று நினைக்க முடியாது. அதுக்கு ஒரு பொருள் சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம பொருள் சொல்லுமே தவிர, இதுதான் அதுக்கு பொருள் சொல்லி வரையறுத்து சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு அல்லாஹ்வை பத்தி வரக்கூடிய வசனங்கள், எப்படி அல்லாஹ்வை பத்தி வரக்கூடிய வசனங்கள், அது மாதிரி மரமை தொடர்பாக, சொர்க்கம் நரகம் தொடர்பாக வரக்கூடிய வசனங்கள், அல்லாஹ்வை பத்தி வரக்கூடிய வசனங்கள், அது மாதிரி சொர்க்கம் நரகம் தொடர்பாக வரக்கூடிய வசனங்கள். அப்போ அல்லாஹ்வுக்கு கை இருக்கு அப்படின்னு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு கை இருக்கிறதாக, அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கிறதாக குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து கைக்கு என்ன அரபியில சொல்லப்படும், எது அப்படின்னு சொல்லப்படுகிறது, முகத்திற்கு வஜி என்று சொல்லப்படுகிறது. இப்ப நாம வந்து அதுக்கு இந்த வஜி என்று வரக்கூடிய இடத்துல வஜி முகம் என்று சொல்கிறோம், அது மாதிரி எது என்று வரக்கூடிய இடத்துல நினைச்சோம் கை அப்படின்னு சொல்லி பொருள் சொல்றோம். அப்படி சொல்றதுனால அந்த முகம் இப்படித்தான் இருக்கு நினைக்க முடியாதம்மா, தீர்மானமா சொல்ல முடியாது. அல்லாஹ்னுடைய வஜ்ஹுல்லாஞ்சலி வரும்போது அல்லாஹ்னுடைய முகம் அடியில் நம்ம பொருள் செய்யறோம். அம்மாதிரி எதுல்லாஞ்சலி வரும்போது அல்லாஹ்னுடைய கை நினைச்சாலும் நம்ம பொருள் செய்யறோம். அப்படி பொருள் செய்யறதுனால அந்த முகம் வந்து நம்முடைய முகத்து மாதிரி இருக்கும் அப்படின்னும், அல்ல நம்முடைய கையை போல இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்க முடியாது, ஒரு முடிவுக்கு வர முடியாது. சரி, அப்ப வேற எப்படி இருக்கும், அல்லாஹ்னுடைய முகம் வந்து நம்ம முகத்து மாதிரின்னு சொல்ல முடியாது, அல்லாஹ்னுடைய கை நம்ம கைய மாதிரி சொல்ல முடியாது. சரி, வேற எப்படி இருக்கும், அதுவும் சொல்ல முடியாது. வேற எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. நம்மள மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. வேற எப்படி இருக்குன்னு சொல்லி வேற ஒரு உருவத்தை, வேற ஒரு கற்பனை வச்சு முடியாது, கொடுக்க முடியாது. அப்ப ஏன் முகம் சொல்லி பொருள் செய்யறோம், எதையாவது பொருள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது நம்ம அந்த வசனத்தினுடைய பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சிருக்கிறான் அறிஞர் மக்கள் அதற்கு பொருள் செய்திருக்கிறார்கள். ஆனா வஜி என்று பொருள் செய்திருக்கு, முகம் என்று பொருள் செய்திருக்கிறதுனால, கை என்றவருக்கு வந்து அர்த்தம் கொடுத்திருக்கிறதுனால, அந்த முகம் வந்து இப்படித்தான் இருக்கும், அல்லது கை இப்படித்தான் இருக்கும், அதில் அந்த கையில் வந்து ஐந்து விரல்கள் இருக்கும், அதில் நகங்கள் இருக்கும், முடிகள் வளர்ந்துருக்கும், இப்படி எல்லாம் நம்ம நினைக்க முடியாது, கற்பனை செய்ய முடியாது. மொத்தத்தில் அதை முழுசாக நம்ம கற்பனையில் கொண்டு வர முடியுதா? நம்ம பொருள் செய்கிறோம், வஜ்ஹுல்லாஹ்க்கு பொருள் செய்கிறோம், எதுல்லாஹ்க்கு பொருள் செய்கிறோம். அப்படி பொருள் செய்தாலும் கூட அதுக்கு நம்ம முழுசாக நினைக்க முடியல, நம்ம கற்பனையில் அதை கொண்டு வர முடியல, அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துட்டுருக்கு, அப்படிதானா? அது முடியல. அதனால இந்த மாதிரிப்பட்ட வசனங்களை, எந்தெந்த விஷயங்களை முழுசா நம்ம கற்பனையில கொண்டு வர முடியாதோ, அது அந்த மாதிரிப்பட்ட வசனங்களை, அந்த மாதிரிப்பட்ட பொருளை கொண்ட வசனங்களை அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, முத்த சுவாபிகா அப்படின்னு நினைக்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. இப்ப மரமேல சொர்க்க நரகத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்கத்தை பத்தி நீங்களை சொர்க்கத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்கத்தை பத்தி மொத்தத்தில் ரசூல்லா என்ன சொல்றாங்க, சொர்க்கத்தை பத்தி மொத்தத்தில் ரசூல்லா என்ன சொல்றாங்க, யாரும் பார்த்தது இல்லை, யாரும் வந்து கேள்விப்பட்டதும் இல்லை, யாருடைய கற்பனைகளையும் வரவும் செய்யாது அப்படின்னு. ஆனா சொர்க்கத்துல உள்ள என்னெல்லாம் தரப்படும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லுமா என்ன சொல்றான், அங்க திராட்சை கிடைக்கும், அப்படிதானே, அது மாதிரி ஒலிவம் கிடைக்கும், அது மாதிரி ரும்மான் என்ன மாதுளை கிடைக்கும் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா. அப்ப அதுக்கு நம்ம மாதுளைன்னு பொருள் செய்யறதுனால இதுதான் மாதுளைன்னு சொல்லி நம்ம வரையறுத்து சொல்ல முடியுமா? திராட்சைஞ்சலி பொருள் செய்யறதா, இதுதான் திராட்சைஞ்சலி சொல்ல முடியுமா? ஆறு ஓடுது அப்படிங்கறதுனால இது இந்த காவிரி ஆறு, கங்கை ஆறு அப்படி இது மாதிரிதான் இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப முழுமையான ஒரு உருவகம் நமக்கு என்ன கிடைக்கவில்லை, முழுமையான ஒரு உருவகம் நமக்கு கிடைக்கவில்லை. இது மட்டுமல்ல, குர்ஆனுடைய அத்தியாயங்களுடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே ஹுருஃபுல் முக்கத்தா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அலிஸ்லாம் மீன், அலிஸ்லாம் ரா இந்த மாதிரிலாம் வருது இல்லையா, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை முத்துஷாபியாத்துல சேர்க்கிறாங்க. அவ குறிப்பாக சுருக்கமாக முத்துஷாபியாத்துன்னு சொன்னா என்ன அப்படின்னா, எதை பற்றி ஒரு முழுமையான வடிவத்தை, முழுமையான உருவகத்தை நம்முடைய கற்பனைக்குள்ள கொண்டு வர முடியாதோ, அப்படிப்பட்ட விஷயங்களை பேசக்கூடிய வசனங்கள் என்னது, முத்துஷாபியார். புரிஞ்சுதா உங்களுக்கு? எதை பற்றி பேசுகிற பொழுது அதை பற்றிய முழுமையான உருவகத்தை நம்முடைய கற்பனையில கொண்டு வர முடியாதோ, அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பேசக்கூடிய வசனங்கள் என்னது, முத்த சாபிஹாத் புரிஞ்சவங்களுக்கு மற்ற வசனங்கள் எல்லாமே எனது முகக்கமாத் இதெல்லாம் முத்தசாபியன். இப்படி குரானுடைய வசனங்கள் முழுக்கமா என்றும் முத்தசாபியா என்றும் இரண்டு வகையா இருக்கிறது. இந்த முத்தசாபியாத்தை பொறுத்தவரையில இதுலதான் நிறைய வழிகேடர்கள் நிகழ்கிறாங்க, வழிமாறி போயிருக்கிறாங்க. அதாவது அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கறதுக்காண்டி ரொம்ப முயற்சி பண்றது, அது அப்படி உருவகத்துல கொண்டு வர்றதுக்காக, நம்ம உருவகத்துல நம்ம கற்பனையில வந்து அதை கொண்டு வருவதற்காக அவங்க முயற்சி செய்து நிறைவேஞ்சிருக்கிற தோத்து போயிருக்கிறாங்க, வழிகட்டு போயிருக்கிறாங்க. உதாரணமா அரிசிக்கு விளக்கம் கொடுக்கறது, குருசிக்கு விளக்கம் கொடுக்கறது, துல்லியமான பொருளை சொல்ல முடியாது, அதுக்கு பொருள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றது. இந்த மாதிரி மர்மை தொடர்பான அல்லாஹ் தொடர்பான விஷயங்களுக்கு அதுக்கு நுணுக்கமான ஆழமான ரொம்ப துல்லியமான பொருளை கொடுக்க வேண்டும், அதன் மூலமா அதை முழுசா நம்ம கற்பனையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சில பேர் முயற்சி செய்து அவங்க எதுல விழுந்துட்டாங்க, வழிகட்டுல போய் விழுந்துட்டாங்க. அதனால அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல என்ன எச்சரிக்கை பண்ற அப்படின்னு சொன்னா, அந்த முத்தசாபியாத்தன வசனங்களை பொறுத்தவரையில அதை நீங்க கடந்து போகும்போது இதையும் நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆமன்னா என்ன சொல்றோம், இதை நாங்கள் நம்பி இருக்கிறோம், அவ்வளவுதான். நம்பிட்டு போயிட்டே இருக்கணும் தவிர அதுக்குள்ள நிச்சய கூட போய் நோண்டி துருவி பார்த்துட்டு இருக்க கூடாது அப்படிங்கறது அல்லாஹ் நினைச்சு அந்த வசனத்திலேயே அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி நினைச்சு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்க. யாருடைய உள்ளத்தில் அந்த வழிகேடு இருக்கிறதோ அவர்கள் அந்த குர்ஆனில் எது முத்தசாபியான வசனங்களா இருக்கிறதோ அதை அதுக்கு பின்னாலேயே போயிட்டு இருக்கிறான், அதை மட்டுமே பாக்குறேன். அதாவது குர்ஆனுடைய பெரும்பகுதி வசனங்கள் மூர்க்கமான வசனங்கள், அதை விட்டுட்டு இவன் எதை போய் பார்த்துட்டு இருக்கிறான், இந்த மூர்க்கமான வசனங்களையே நோண்டி நோண்டி போய் பார்த்துட்டு இருக்கிறது. இப்படி நோண்டி நோண்டி அதை போய் பார்த்துட்டு இருக்க கூடாது. தவறான விளக்கத்திற்கு தர வேண்டும் என்பதற்காண்டி மக்களை குழப்பம் அப்படிங்கிறதுக்காக நினைச்சுறான், அதுக்கு போய் விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கறதுல வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மமா யாலமு தஐவிலஹு இல்லல்லா, அந்த விளக்கத்தை யாருக்கு தான் முழுசா தெரியும், அல்லாஹ் ஒருவனுக்கு தான் முழுசா தெரியும். வர்ராசிஹுன ஃபில் இல்மி, கல்வியில் ஆழமான அறிவை பெற்றிருக்கக்கூடியவர்கள் எக்கூட சொல்கிறார்கள், ஆமன்னாபிஹி, நாங்கள் அதை நம்பிட்டோம் அப்படின்ற, அவ்வளவுதான். ஆழமான அறிவாளிகள் அதுக்கு திரும்பி திரும்பி விளக்கம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இஸ்லாமிய அறிஞர்களை பொறுத்தவரையில், ஆழமான அறிவை பெற்றவர்களை பொறுத்தவரையில அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, நாங்க அதை நம்பிட்டோம்னு சொல்லுவாங்க. முத்தசாபியான சொர்க்கம் நரகம் சம்பந்தப்பட்ட ஆகிறது சம்பந்தப்பட்ட அல்லாஹ் தொடர்பான செய்திகள் வருகிற பொழுது, அது சம்பந்தமான வசனங்களை அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது, அந்த வசனங்கள் அவர்கள் கடந்து செல்கிற பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமன்னாபிஹி, முழுசா நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்களே ஒழிய அல்லாம நினைச்ச மாட்டாங்க. நோண்டி திருவி திருவி அல்லாத கை இருக்கும், அந்த கை எப்படி இருக்கும், முகம் இருக்குன்னு சொல்ல முகம் எப்படி இருக்கும், அந்த மாதுளை கிடைக்குன்னு சொல்ல அந்த மாதுளை எப்படி இருக்கும், அது மாதிரி திராட்சை கிடைக்கும் திராட்சை எப்படி இருக்கும் அப்படிலாம் நிற்க மாட்டாங்க, ஆய்வு செய்து கொண்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதனுடைய முழுமையான ஆய்வு, அதனுடைய முழுமையான விளக்கம் யாருக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கறது அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காமிக்கிறான். அவன்னா எல்லாமே எங்களுடைய இறைவனமிருந்து அருளப்பட்ட வசனங்கள் தான் அப்படின்னு நம்பிட்டு போயிட்டே இருப்பான். முழுக்கமான வசனங்களா இருந்தாலும் சரிதான், முத்தசாபியான வசனங்களா இருந்தாலும் சரிதான், அனைத்து வகையான வசனங்களும் எங்கள் இறைவனமிருந்து எங்களுக்கு அருளப்பட்ட வசனங்கள் என்று சொல்லிக் கொண்டு அப்படி போய்கிட்டு இருப்பாங்களே ஒழிய அல்லாம நினைச்ச மாட்டாங்க, தோண்டி தோண்டி துருவித்து நினைக்க மாட்டாங்க, ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். ஆரம்பத்தில் குர்ஆனுடைய வசனங்கள் எப்படி பிரிக்கப்படுகிறது, முழுக்கம் முத்தசாபி. நாம் எப்படி மூழ்க்கம் நம்புறோமோ அதே மாதிரிதான் எப்படி நம்பணும், முத்தசாபியை நம்பணும். மூழ்க்கமை பொறுத்தவரையில அதுக்கு வந்து நம்ம வந்து கூடுதல் விளக்கம் தேடுவதற்கு நுணுக்கமா போய் ஆய்வு செய்வதற்கு அங்கே வேலை இருக்காது. ஏன்னா அது படித்த வசனத்தை மேலிருந்து வாரியை படித்து பார்க்கும்போது நமக்கு விளக்கம் தெளிவாக புரிஞ்சு போயிடும். ஈசா நபியுடைய வரலாறு சொல்லப்படுகிறது, ஈசா நபியுடைய வரலாறு சொல்லப்படுகிறது, மற்ற நபியாருடைய வரலாறுலாம் சொல்லப்படுகிறது, எப்படி சொல்லப்படுது அதான் ஃபேக்ட், அது அப்படி நம்ம விளங்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த முத்தசாபியான வசனங்களை பொறுத்தவரையில் அதற்கு முழுமையான விளக்கத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனா நம்ம நம்பிட்டு அப்படி எழுதியோம் போயிட்டே இருக்க வேண்டியது. அவங்கத்தில் குர்ஆன்ல இப்படிப்பட்ட இரண்டு வகையான வசனங்களும் இருக்கிறது, இதை நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்கமான வசனங்கள் நம்முடைய நிலைப்பாடு என்ன, முத்தசாபியான வசனங்கள் நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது நாம புரிஞ்சு செயல்பட கவலைப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த விஷயத்தில் தான் நிறைய வழிகிடர்கள் வழிகட்டு போயிருக்கிறார் என்பதையும் கவனத்தில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும். ஆக நாம் இந்த மூன்றாவது தொடரிலையும் சில விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதாவது உஸ்மான் கிஃபானுடைய காலகட்டத்தில் வந்து அவங்க என்ன செய்தாங்க அப்படிங்கிறதையும், அதற்கு பிறகு வந்தவர்கள் குரானில் வந்து எந்த மாதிரிப்பட்ட வேலைகளை செய்தார்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கிறோம். அந்த மாதிரி அந்த குரானுக்கு உள்ளே செல்வதற்கு முன்னதாக ஒரு குரானை ஆய்வு செய்யக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடியவராக இருந்தால் அவர் அடிப்படையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், அது மக்கியா மதனியா அப்படிங்கிற அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவர் அதனுடைய பின்னணி காரணத்தை அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நாசிகா மனுசுகா அப்படிங்கிற தெரிந்து வைத்திருக்க வேண்டும். முத்தஷாபியா மூக்கம் அப்படிங்கிற தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த மாதிரிப்பட்ட அடிப்படையான விஷயங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருக்க பிறகுதான் ஒரு ஆயத்துக்கு நாம் என்ன விளக்கம் சொல்வதற்கு முற்பட வேண்டும். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், இந்த மாதிரிப்பட்ட ஏற்பாடுகளை எல்லாம் அறிஞர் பெருமக்கள் எதற்காக செய்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், குரான் அதனுடைய எழுத்தும் அதனுடைய கருத்தும் நல்லா புரிஞ்சுக்கணும், எழுத்தும் கருத்தும் இரண்டுமே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் அறிஞர் பெருமக்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் கற்ற கல்வியின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். அதற்குரிய நல்ல வாய்ப்பினை பேசக்கூடிய எனக்கும் கேட்டுக் கொண்டிருக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரஹ்மான் வழங்கல்வனாக. வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.